இன்றைக்கு நாங்கள் அதாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர், அதில் யாராவது ஒரு மனிதர் வாய் வச்சு குடிக்கிறது, அப்படி இல்லாமல் ஒரு பிராணி வாய் போட்டு குடிக்கிறது, அப்படி குடித்தா அதில் இருக்கக்கூடிய தண்ணிக்கு என்ன சுகம், என்ன சட்டம்? பொதுவாக ஒரு பவுலையோ அப்படி இல்லாட்டி ஒரு பாத்திரத்திலேயோ ஏதாவது ஒன்றில் யாராவது வாயை போட்டு வாயை வச்சு குடிக்கிறது, அல்லது ஒரு பிராணி, ஒரு மிருகம், அல்லது ஒரு பறவை வாய் போட்டு குடிக்கிறது, இப்படி குடித்தால் அந்த தண்ணியிலே தண்ணிக்கு என்ன செய்யப்போ என்ற விஷயமாக அதில் சாபிமதங்கள் அடிப்படையில் அஞ்சு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று மனிதன், அது காஃபிராக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம். ஒரு மனிதர் வாய் போட்டு குடித்தால் அல்லது ஒரு பாத்திரத்தில் வாயை வச்சு குடித்தால் அந்த தண்ணியுடைய தீர்ப்பு அது சுத்தமானது, அது அசுத்தமாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வராங்க, அல் முஃமினு லா யன்ஜுஸ், மூமின் பேரோடு இருக்கக்கூடியவர் மௌத்தானாலும் மூமினுடைய உடம்பு நஜிஸாகாது. மையத்து ஏனைய பிராணிகள் செத்து போனால் அது அசுத்தம். மனிதனுடைய அடிப்படையில் அதுபோல சில பிராணிகள் அசுத்தமாக மாட்டார். மீன் அது செத்து போனால் செத்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆடுமான உத்தகங்களை அர்த்தத்துக்கு போடுவதுதான் அது சுத்தம், அறுக்காமல் செத்தால் அசுத்தம். மனிதன் பொறுத்தவரையில் அசுத்தமாக மாட்டார். அது ஆகவே பழுதடைஞ்சி அழகி போயிட்டு அது போனால் அது திருப்பவே இல்லை. மௌத்தா போனுடனே அசுத்தமானு கேட்டால் அசுத்தம் இல்லை. எனவே மனிதன் உசுரோடு இருக்கக்கூடிய மனிதன் தண்ணீர வாய வச்சு குடித்தால் மிஞ்சின தண்ணி அசுத்தமா என்று கேட்டால் அசுத்தம் இல்லை. அந்த தண்ணியால் சுத்தம் செய்யறதுக்கு உதவு செய்யறதுக்கு பயன்படுத்தலாம். குள்ளத்தேனிக்கு குறைஞ்ச அளவு உள்ள தண்ணி, குள்ளத்தேனி கூடின அளவு உள்ள தண்ணி தெரியும், அது பொதுவாக அசுத்தமாகிறதுக்கு அதில் மாற்றங்கள் ஏற்படணும். அது அசுத்தமான பொருளாக இருந்தால் குள்ளத்தேனி கூட உள்ள தண்ணியிலையும் மனிதன் வாய் வச்சு குடித்ததுனால அசுத்தமாக மாட்டாது. ரெண்டாவது வகை, அதாவது இறைச்சி சாப்பிடப்படக்கூடிய பிராணி, ஆடு மாடு ஒட்டகம் போன்ற நாங்கள் எந்த பிராணியுடைய இறைச்சி சாப்பிட்றதுங்களுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறோம், அந்த பிராணிகள் வாய் போட்டு குடித்தால் அந்த தண்ணியால் எங்களுக்கு உதவி செய்யலாம், குளிக்கலாம், அந்த தண்ணியை எங்களுக்கு குடிக்க பாவிக்கலாம், அது அசுத்தமாக மாட்டாது என்றதில் ஏகமான முடிவு, ஒரு அறிஞர்களுடைய ஏகமான முடிவு. அன்னக்குள்ள சூரியமா உக்கில லக்மும் பிராணிகளுடைய எந்த பிராணியுடைய இறைச்சி மாமிசம் சாப்பிடலாமோ அந்த பிராணிகள் வாய் போட்டு குடித்து மிஞ்சின தண்ணி அது சுத்தமானது. மூன்றாவது பூனை எலி போன்ற அல்லது பாம்பு விஷம் ஜந்துக்கள் ஏதாவது வாய் வச்சு குடித்தால் அது சுத்தமானது. ஆனால் பொதுவாக எங்களுக்கு தெரியும் சில இடத்துல இருக்கக்கூடிய பூனைடா எங்களுக்கு பொதுவாக சில இடங்களில் தெரியும் எங்களுக்கு அசுத்தத்தை சாப்பிடக்கூடிய அமைப்பு இருக்குது என்றால் எங்களுக்கு நாங்கள் கண்கூடாக கண்டதுக்கு தான் எங்களுக்கு தீர்ப்பு, நாங்கள் கண்ணால் கண்டதுக்கு எங்களுக்கு தீர்ப்பு, காணாத ஒன்றுக்கு தீர்ப்பு இல்லை, அது சுத்தம்தான். எனவே எங்களுக்கு அதை பயன்படுத்தலாம் என்பது மூன்றாவது வகை. நாலாவது ஏனைய பிராணிகள் இறைச்சி சாப்பிடப்படாத பிராணியோ சாப்பிடப்படக்கூடிய பிராணியாக இருந்தாலும் குதிரை கழுதை அதுபோல ஐவாய் மிருகங்கள் சிங்கம் புலி கரடி போன்ற பிராணிகள், இது சாதாரணமாக பெரும்பாலும் எங்களை மேல வார விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட பிராணிகள் வாய் போட்டு குடித்தால் ஜாபிரதி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்படுகிறது, அனதவல்லு பிமா அஃதலத்தில் ஹுமுர், கழுதைகள் வாய் போட்டு குடித்து மிஞ்சின பானத்தை அதாவது தண்ணியை கொண்டைகளுக்கு உதவு செய்யலாமா என்று கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கழுத மட்டுமல்ல ஏனே ஐவாய் மிருகம், அதாவது வேட்டையாடக்கூடிய மிருகங்கள், இந்த மிருகங்கள் வாய் போட்டு குடித்தாலும் இதை பிறகு பயன்படுத்தலாம், அதை கொண்டு பிரயோசனப்படுத்தலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஐந்தாவது வகை அது நாய் பன்றியுடைய, பொதுவாக தெரியும் நாய் பன்றிதான் அடிப்படையே அசுத்தம்தான், ஏன்னா நாய் பன்றியிட எந்த ஒரு பகுதியும் அசுத்தமானது, எந்த ஒரு பகுதியும் அசுத்தமானது. நாயுடைய பன்றியுடைய வாயிலிருந்து வடியக்கூடிய சாலைன்னு சொல்லுவோம், கோலை வடிகிறது, அதுவும் அசுத்தம்தான். நாயுடைய பன்றியில் உடம்புலப்பட்ட தண்ணி இடமேல பட்டால் அதுவும் அசுத்தம்தான், அதை அசுத்தப்படுத்த அசுத்தத்தை சுத்தப்படுத்த வேண்டிய முறைப்படி சுத்தப்படுத்த வேண்டும். அதில் வந்திருக்கிறது, நாய் பாத்திரத்தில் வாய் போட்டு குடிச்சால் அந்த பாத்திரத்தை நீங்க ஏழு தடவை கழுவுங்கோ, அதுல முதலாவது மண்ணை போட்டு கழுவுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அது முஸ்லிம்ல வருகிறது, திருமிதியில வருது ரிவாயத். அதை வச்சு முடிவு செய்யறாங்க, நாயை விடவும் அசுத்தத்தில் மோசமானதுதான் பன்றி, எனவே நாய் பன்றி அல்லது நாய் பன்றியின் மூலமாக உருவான ஒரு பிராணி, நாய்க்கு மட்டும் பிறந்தது அல்லது நாய் சம்பந்தப்பட்டு பிறக்கிறது என்று சொல்லி அமைப்பீங்க. மனிதரின் குழுதை குதிரையும் கழுதையும் ஒன்று சேர்ந்து பிறக்கிறதுக்கு தான் கோவேறு கழுதுன்னு சொல்லுவாங்க. அது குதிரையை போல ஷேப்பாயிக்கும், ஆனால் குதிரையை போல உசரமாயிக்காது. கழுதையுடைய அளவுலையும் குதிரையுடைய ஷேப்லையும் கோவேறு கழுதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நாய்பன்றியுடைய தொடர்போட பிறக்கக்கூடியவைகளும் ஹராமானதுதான், இந்த அசுத்தமானதுதான். எனவே அந்த பிராணிகள் வாய் போட்டு குடிச்சிட்டு மிஞ்சின தண்ணீரும் அது அசுத்தமானது என்றுதான் தீர்ப்பு வழங்கப்படும். எனவே அதை சுத்தப்படுத்துவதாக இருந்தால் நாய்பன்றி வாய் போட்டு குடித்தால் அது மண் போட்டு கழுவி ஆகணும், ஏழு தடவை கழுவணும், அதில் ஏதாவது அசுத்தங்கள் நின்றிருந்தால் அந்த அசுத்தத்தை முதலாவது நீக்கணும், பட்டிருந்தால் அது முதலாவது நீக்கணும், கழுவி இல்லாமல் ஆக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் ஏழு தடவை கழுவப்படும். உங்களுக்கு தெரிந்தால் பொதுவாக நாயுடைய பண்புடைய ஏதாவது அசுத்தம் பட்டா அந்த அசுத்தத்தை நீக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றினா அதை கழுவணுமோ அதே எல்லாம் கழுவினதுக்கு பொறுவு தான் ஏழு தடவை கழுவணும். அதில் ஒரு தடவை மண்ணை கலந்து அல்லது மண்ணை போட்டு கழுவலாம். அடுத்ததாக இது வந்து வாய் போட்டு குடிச்ச தந்தி இருக்கும். அடுத்ததாக வந்து கிணறுகளுடைய சட்டம் என்னடா, பொதுவாக கிணறு தோண்டி வச்சா மூடி வைக்கிற அமைப்பு பெரும்பாலும் குறைக்கும். அப்ப கிணறு பாவிக்கக்கூடிய ஒரு கிணறு எடுத்து தண்ணி குளிக்கக்கூடிய குடிக்கக்கூடிய கிணறாக இருந்தால் அந்த கிணறு வந்து எப்படியும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். எனவே அந்த கிணறு அசுத்தமாகிற விஷயத்துல ஏதாவது நஜீர் வந்துட்டால் கிணத்துடைய தண்ணிய பார்க்கக்கூடியவர் எப்படி மட்டுப்பட்டுறாரோ, தண்ணி எவ்வளவு சொல்லி கருதுறாரோ அதை வச்சுதான் தீர்வு. சாதாரணமா நல்லதா ஆழமான கிணறு தண்ணி அடிக்கடி ஊறிக்கொண்டேதான் நீக்கும், அதுல அதிகமான தண்ணி நீக்குது. எனவே உள்ளத்தேனை விட அதிகமானது, உள்ளத்தேனை விட அதிகமான அளவுள்ள தண்ணியாக இருந்தால் அதுல வாசத்துல நிறத்துல சுவையில மாற்றம் உண்டாயினால் அந்த கிணறை இறக்கணும். அதிகமான அளவுள்ள கிணறா நீக்குது, இறக்க இறக்கன்னு செய்யும், தண்ணி சேர்ந்து கொண்டிருக்கும் இறைச்சி முடிக்கலாம்னா அதுல ஒரு அளவு தண்ணிய சாதாரணமாக 200 வாரி தண்ணி என்று சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு அளவு தண்ணியை நாங்க எடுத்து போட்டுட்டால் அதுக்கு குறவு என்ன செய்யும், செய்யற தண்ணியோட சேர்ந்து அது அசுத்தம் அதாவது அதனுடைய நிறமோ அல்லது சுவையோ மாறி இந்த இல்லாம போயிட்டு அது சுத்தமாகிடும். அப்படி இல்லாம சாதாரணமா சின்ன கிணறு ஒழிக்கும், சில இடங்கள்ல நாங்க பாத்தியும் சின்ன டேங்கு மாதிரி சின்ன கிணறு ஒழிக்கும். இந்த கிணத்து வல்ல உள்ள தண்ணியோட குறைஞ்ச அளவு கிணறுகளும் சில பகுதிகளில் நீக்குது. சில மலைநாட்டு பகுதிகளில் பார்க்கலும் மலைகளில் மலை அடிவாரங்கள்ல மாதிரி சின்ன கிணறு மாதிரி சாதாரணமா ரெண்டு பேர் அள்ளி குளிச்சுட்டா தண்ணி முடிஞ்சிடும், திருப்பி தண்ணி சேரும், அது கிணறு தான், ஊற்றிலிருந்து உருவாகக்கூடிய கிணறு. இதில் ஏதாவது நஜீஸ் கொடுத்தா அது அசுத்தமாகிடும். சாதாரண ஒரு பாத்திரத்தில் வைக்கிற தண்ணியை போலதான் என்று சொல்லி எங்களுக்கு தீர்ப்பு சொல்றாங்க. எனவே நாங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு கணத்தில் ஒரு பூனை முழுந்துட்டுது, உசுரோட ஈக்குது, எடுத்து போட்டுட்டா சரி. ஒரு எலி முழுந்துட்டுது, உசுரோட ஈக்குது, எடுத்து போட்டுட்டா பிரச்சனை இல்லை, சுத்தம். நாய் முழுந்துட்டுனா அது என்ன செய்யணும்? நாங்கள் இறக்கணும் அந்த கணத்தை. ஏன்னா அது உசுரோட இருந்தாலும் அசுத்தம்தான். எனவே அப்படி இல்லாம வேற ஏதாவது நஜீஸ் உதாரணமாக பறக்கிற பறவைகள் பறந்து கொண்டு இங்க போக போல மலம் கழிக்கணும். நீங்கள் கத்தியல் மடிப்பாட்டேருமா? நிப்பாட்டேயா பொதுவாக. அப்ப திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிணறு இல்லாட்டி டேங்க் போல தண்ணி என்ன செய்யும்? அந்த பறவைகள் பறக்கிற மலம் கழிச்சிட்டால் அது குழுந்தா அது நாங்கள் தவிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் அந்த தண்ணி அசுத்தமாக மாட்டாது. எனக்கு தவிந்து கொள்ளையதான் நஜீஸ் சொல்லிட்டு முழாம பாதுகாக்கிறோம். ஆனா பறக்கிற பறவை மலம் கழிக்கிறதுக்காக நிப்பாட்ட ஏலாம் பொதுவாக. அதை வச்சு சொல்றாங்க கிணத்தளிக்கக்கூடிய தண்ணீர் அது அசுத்தமாக மாற்றாது. பறவைகள் பறக்கக்கூடிய பறவை எச்சம் விட்டால் மலம் கழிச்சால் அது எங்களுக்கு மூணு வகையாக பிரித்து காட்டுறாங்க. ஒன்று கிணத்துக்குள்ள விழக்கூடிய அந்த பொருள் உயிருள்ள ஒன்றாக இருந்தால் அதில் முதலாவது மனிதன், மனுஷன் குழுந்துட்டான கிணத்துக்குள்ள அவர் மூத்தா போனாலும் என்ன செய்யாது? எல்லாரும் சுத்தமாக மனுஷன் தானே. ஆனா ஒரு நாள் குழுந்துட்டார் எப்படி அவர் அவரோட உடம்புல உடம்புல அசுத்தம் இருந்துச்சு, நஜீஸ் இருந்துச்சு, அந்த நஜீஸோடு குழுந்துட்டார். உதாரணமாக டாய்லெட் கூலிய டென்னெட் பிட்டத்துக்கு இறக்கி குடிங்க அவர மேலாம் நஜீஸ் ஈக்குது. அவர் குடிக்கப்பட கிணத்துல குழுந்துட்டார். இப்ப கிணத்துக்குள்ள ஈக்கிற தண்ணி நஜீஸ் ஆயிடும், அந்த துப்புறவா போனோம். அது பொதுவாக விளங்குற விஷயம் தானே. சாதாரணமா சும்மா நம்மளா ஈக்கிற ஒரு ஆள் குளிப்பு கடமையான ஒரு ஆள் வந்துட்டா கிணத்துக்குள்ள நஜீஸ் ஆகுமா? நஜீஸ் ஆகாது. அதனால நாங்க அந்த தண்ணீர் தீர்ப்பு வந்து அப்படித்தான் வரும். எங்களுக்கு மேலதிக விவரங்கள் தேவையானதை நாங்க தெளிவாக கேட்டுக்கொண்டு சேர்ந்த கொள்வேன். அப்படி இல்ல ஒரு பிராணி முழுந்துட்டால் அது உசுரோட இருக்குது, எடுத்து போட்டா சரி. ஒரு பிராணி முழுந்து செத்து போயிட்டு கொஞ்ச நாள் ஆகிட்டது, இப்ப அந்த தண்ணியா சுத்தமாகிடும், வாசம் வந்துடும், ஒரு வகையான நாத்தம் உண்டாகிடும். எனவே அந்த தண்ணியில நாத்தம் போறதுக்கு நாங்களே செய்யணும். கிணத்துல உள்ள தண்ணியை இறக்கணும். நாங்க பொதுவாக செய்யத்தானே செய்யணும். உசுரோடு பிராணி முழுந்தாலே என்ன செய்வாங்கன்னா அந்த கிணத்தை இறச்சிதான் பாவிப்பாங்க. அதுகளுக்கு அருவறுப்பு என்றதுனால அசுத்தம் என்றதுனாலே அல்ல, அருவறுப்பு வேற அசுத்தம் வேற. அருவறுப்பு முஸ்தக்க தராத்துவாங்க, அசுத்தம் விட்டா நஜீஸ் செஞ்சுவாங்க. அருவறுப்பு நாங்க நஜீஸ் இல்ல. இப்ப மனிதனுடைய அதாவது வேர்வை அது அருவறுப்பு, ஆனா அசுத்தமா? அசுத்தம் இல்லை. அருவறுப்பு தான் அசுத்தம் இல்லை, இதே. எனவே அருவறுப்பு என்றதுனாலதான் நாங்க அது துப்புரவாக்குறோம். அசுத்தம் என்றதுனால அல்ல, உயிரோட இருந்தா அதனால நாங்க இறக்கணும் கட்டாயமானு கேட்டா இல்லை, இறைச்சி போட்டால் பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது வகை அதாவது மௌத்தாக விஷயமாக மனுஷனோ பிராணியோ, மனிதன் மௌத்தாகினா மனிதன் எப்பயுமே சுத்தம் என்ற வகையில தண்ணி அசுத்தம் ஆகாது. ஒரு பிராணி முழுந்து செத்து போனால் அது அதில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அசுத்தமாகவும், மாற்றம் ஏற்படாட்டி அசுத்தமாகவும் தண்ணி குறைஞ்ச அளவு குறைஞ்சிட்டியா இருந்தால் இல்லாட்டி அசுத்தமாகாது. எங்களுக்கு பொதுவாக தண்ணியில் உள்ள அடுத்தது சாதாரணமான அசுத்த மாதிரி என்னது வண்டு நெலும்பு குசி போன்ற ரத்தம் ஓடக்கூடிய ரத்தம் இல்லாத சின்ன சின்ன அதாவது உயிருள்ள சத்து உளுந்தா அதன் மூலமாக தண்ணிய சுத்தமாக ஹதீஸ்ல தெளிவாக வந்தீங்கிறது வருகிறது, அபுதாவுதிலையும் வேறு வேறு வார்த்தைகளோடு வருகிறது. நபிசல்லா அலி சொல்லம் சொன்னாங்க, நீங்க குடிக்கக்கூடிய பானத்துல ஈ அல்லது கொசு விழுந்தால் நீங்க அதை உங்களுக்கு தாட்டி போட்டுட்டு அதை எடுத்து வீசுங்க. ஏன்னா அதுல ஒரு சிறகுல நோய், ஒரு சிறகுல மருந்து அதுக்குரிய நிவாரணம் ஒரு சிறகுல நோய் இருந்தால் அதற்குரிய நிவாரணி மருந்தல்ல நிவாரணம், அடுத்த சிறகு நீங்க. எனவே எந்த சிறகு நலஞ்சிக்கும் தெரியும், அதனால நீங்க முழுமையாக உங்களுக்கு தாட்டிட்டு எடுத்து போட்டுட்டு அந்த பானத்தை குடிங்க என்று சொன்னான். இன்னும் அபூதாவதுல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க அதை உங்களுக்கு தாட்டி போட்டுடுங்க. காரணம் சொன்னாங்க, அது அதனுடைய எந்த இறக்கையில மறந்திக்குதோ அந்த இறக்கையைத்தான் என்ன செய்யும், அந்த இறக்கையை கொண்டு அது தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அதனால சொன்னாங்க தண்ணிக்குள்ள விழுந்தது பெரும்பாலும் இந்த நோய் எதுல நோய் ஈக்குதோ அதை கொண்டு அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள பார்க்கும். நோய் உள்ளதுதான் அது போடும், நோய் இல்லாத மருந்து உள்ளத்தை நிவாரணம் உள்ளத்தை அது என்ன செய்யாது போடாது. அதனால நீங்க உள்ளுக்கு கீழே உள்ளுக்கு தாட்டி அதுக்கு ரெண்டு சிறகு அறையிறதுக்கு மாறி எடுத்து போடுங்க. இன்னும் ஒரு வார்த்தை வருகிறது, யா சுலைமான் குல்லு தஹாமின் வ ஷராபின் வ ஃபீஹி தஅபத்தும் லைஸ லஹா தமுன் ஃபமா தத்வீஹி ஃபஹுவ ஹலாலுன் அக்லுஹு வ ஷுர்புஹு வ வுதுஉஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, யா சல்மான், ஏதாவது சாப்பாட்டிலேயோ பானத்திலேயோ ஒரு உயிருள்ள ரத்தம் ஓடக்கூடிய ரத்தம் இல்லாத ஒரு ஒரு உயிருள்ள ஒன்று விழுந்தால் விழுந்து செத்துட்டால் அதை சாப்பிடலாம் குடிக்கலாம் உதவு செய்வதற்கு பயன்படுத்தலாம் சொன்னான். அதனால நாங்கள் தண்ணீர் விழக்கூடிய வண்டு கொசு ஈஸ்டல் போன்றவைகளை எடுத்து போட்டுட்டால் சரி. இப்போ இதே ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, மீன் தண்ணிக்குள்ளேந்து மலம் கழிக்குதுண்டா, அது தண்ணிக்குள்ளதான் நீங்கள் அந்த தண்ணி அசுத்தமாக அது தண்ணிக்கு வெளியே வந்து மலம் கழிச்சிட்டு போறன்ற ஒரு அமைப்பு இல்லை. அதனால அந்த தண்ணி மீனுடைய மலத்தின் மூலமாக அசுத்தமாகாது. காரணம் என்னென்னா அதிசல வந்திருக்கிறது, தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணியும் அசுத்தமானது, தண்ணியை அசுத்தப்படுத்த மாட்டாது என்ற அதிசை வச்சு அது அசுத்தமாகாது. உள்ள மீன் வளர்த்தா மீன் டேங்க் உள்ளிக்கும் என்றால் அது சேதம் அடைகிற நேரத்தில் அது அசுத்தமாகினா ஒரு காலம் போனால் நாத்தம் எடுத்தால் அது வேறு, அந்த நேரத்துக்குரியது இருக்கும் வேறு. என்ன அந்த விஷயம் ரெண்டாவது. மூணாவது விஷயம், நஜீஸ் தண்ணிக்குள்ள விழுகிறது, விழக்கூடியது நஜீஸாக தான் விழுது, மலம் விழுந்துட்டது நஜீஸான ஒரு பொருள் விழுந்துட்டது. அப்ப அதை நாங்கள் பார்க்கணும், தனஜசத்தில் ஒரு சகைரத்து நஜாசத்தில் பிஹா வயின் பல்ல ஒரு ரத்த சொட்டு புள்ளத்தையினோட குறைஞ்ச ஒரு கிணறுக்குள்ள ரத்தம் விழுந்துட்டது, அதோட டேங்குக்குள்ள ரத்தம் விழுந்துட்டுதா மாத்தம் வராட்டியும் நாங்கள் கண்ணால் கண்டுட்டோம் அது நஜீஸ் தான், மாற தேவையில்லை. நிறம் மாறணுமா, குறைஞ்ச தண்ணியில் மாற தேவையில்லை, அதிகமான தண்ணியில் தான் நிறமோ சுவையோ வாசமோ மாறணும். அதே போல மலம் சிறுநீர் இது போன்றவைகள் விழுந்தால் அந்த கிணறு தண்ணியை என்ன செய்யப்படணும், இறைக்கப்பட வேண்டும். முதலாவது நஜீஸை எடுக்கணும், நஜீஸ் எடுக்காம இறைச்சி வரைக்கா இல்லை, நஜீஸை எடுத்து போடணும். பொதுவாக உள்ள தீர்ப்பு தான், நஜீஸ் எடுத்து போட்டுட்டு கிணத்தை இறைச்சி போடணும். ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பொதுவாக பறவைகளுடைய மிருகங்களுடைய மதுகமுள்ள வித்தியாசங்கள் கருத்துக்களை இது அதில் கடைசியில் தீர்ப்புல ஷாஃபி மதுகப்பில் அடிப்பட்ட சொல்றாங்க, ஷாஃபி மதுகப்பை சேர்ந்த அமைப்புல பொதுவாக எந்த பிராணியுடைய எந்த மிருகத்துடைய பறவையுடைய நஜீஸும் மலமும் அசுத்தம்தான். ஒவ்வொன்று ஒவ்வொரு சொல்லுவோமே, ஆடு ஆடுண்டா விட்டை என்றுவோம், மாடு வேண்டா சாணி என்றுவோம் இல்லையா, அதே மாதிரி பறவைண்டா எச்சம் என்றுவோம், எல்லாமே அசுத்தம்தான், அசுத்தம் தான். அதில் எந்த விதமான கருத்து வேற்றுமையும் மாற்று கருத்தும் இல்லை என்று சாமி மதம் அடிப்படையில் சொல்றான். அதனாலே தண்ணியில் விழக்கூடியது அது எது எந்த அமைப்புன்றதை நாங்கள் பார்த்துக்கணும். ஓடக்கூடிய ரத்தம் உள்ள பிராணிகளாக இருந்தால் அசுத்தமாகாது, அஜீஸ் விழுந்தா அசுத்தமாகிடும், குறைஞ்ச தண்ணியா இருந்தா அதுல மாற்றம் உண்டாகணும், நஜீஸா இருந்தா குறைஞ்ச தண்ணியோ கூடிய தண்ணியா இருந்தா அதுல நாற்றம் சுவைகள் மாற்றம் உண்டாகணும் என்ற விஷயம். நஜீஸ் விழுந்துட்டா அது குறைஞ்ச தண்ணியோ கூடிய தண்ணியோ அசுத்தம் தான், அதை எடுத்து போட்டுட்டு எல்லா தண்ணியும் நாங்க எடுத்து போடணும், இந்த இறைச்சி போடணும். அதனால எங்களுக்கு எவ்வளவு இறைக்கணும் என்று கேட்டால் அந்த அளவை எங்களுக்கு சொல்றாங்க, சாதாரணமாக அதிகமான ஒரு தண்ணி உள்ள கிணறு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நினைச்சு முடிக்கலாம் என்றிருந்தா சாதாரண ஒரு அளவு எடுத்துட்டா எங்களுக்கு தெரிய இறங்கும், அதுக்கு ஒரு நாங்கள் ஒரு வாரி தண்ணி எடுத்து பார்த்தா வாசம் எல்லாம் போய் தீக்கும் என்றால் சுத்தமாகும். இல்லை எடுத்து போட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்து போட்டு அசுத்தம் இல்லாமல் இல்லை வாசம் போகல என்றால் அசுத்தத்தை முதலாவது எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் அதை இறக்கணும் முழுமையாக. முழுமையாக இறைச்சி முடிக்கலாம் அளவுக்கு பிரம்மாண்டமான கிணறாக இருந்தால் அது இறக்கலாம், அது ஒரு அளவு தண்ணி எடுத்துட்டா அதுக்கு பொருள் சேரக்கூடிய தண்ணி தண்ணி சேர காட்டி சேர்ந்ததுக்கு பொருள் அது சுத்தமாகிடும் என்ற தீர்ப்பை எனக்கு தெளிவுபடுத்தி தரலாம். ஆக தண்ணி அசுத்தமாகிற விஷயமாக தான் இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம். எனவே அந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாக விலகி கொள்றதோட அதை சுத்தப்படுத்துகிற விஷயத்தையும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாச்சாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவாக கேட்டுக்கொள்வோம் விஷயம். ஆகவே அந்த அடிப்படையில் எல்லாம் சொன்னது தாரா எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக விலகி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை சிவாக்கோன.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.